அன்பான நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான நிகழ்ச்சியில தாங்க இணைஞ்சிருக்கிறோம். உலகமே கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான கலை தான் யோக கலை. அந்த யோக கலையை பத்தி நமக்கு பல தகவல்களை சொல்வதற்காக திரு சந்தான கிருஷ்ணன் அவர்கள் வந்து இப்ப நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா விவேகானந்தா யோகா மையத்துடைய 20 வருஷம் அனுபவம் வாய்ந்த சிறந்த பயிற்சியாளர்னு கூட நம்ம சொல்லலாங்க. சார் வணக்கம். சார்
வணக்கம்மா.
சார், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே யோகா அப்படின்னா தெரிஞ்சதுதான் சார். ஆனா சில பேர் யோகான்னு சொன்னதுமே நம்ம எல்லாரும் உடற்பயிற்சி செய்யறது, உடலை வளர்ச்சி செய்யக்கூடிய ஆசனங்கள் அப்படின்னு தான் சார் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதையும் தாண்டி யோகா என்ற சொல்லோட உண்மையான அர்த்தம் என்னங்க சார்?
அருமையான கேள்வி. பந்தலையில இருந்து அழகான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இதுல முதல்வியே ரொம்ப முக்கியமானது. யோகா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளை இணைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நிறைய பேர் வந்து இது ஆன்மீக ரீதியாகவும் சரி எப்படி வேணாலும் அர்த்தம் எடுத்துக்கிட்டாலும், குறிப்பா இந்த யோகா அப்படின்றது நம்மளுடைய உடல் மனம் இணைக்கிறது, அதே மாதிரி நம்மளுடைய சுவாசத்தையும் நமது எண்ணங்களையும் இணைக்கிறது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆன்மீக ரீதியா போகிறப்ப நம்ம வந்து பிறப்பின் ரகசியம் என்ன என்பதை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஆன்ம பலத்தை வளர்ப்பது, அதை இணைப்பது அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் யோகா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை நல் வழியில் கொண்டு செல்வதற்குண்டான பாதையில் இணைப்பதற்குண்டான ஒரு வழிமுறை தான் யோகா அப்படின்றத நம்ம சொல்லலாம்.
சார், ரொம்ப அருமையான முறைகளை ரொம்ப எளிமையா எடுத்து சொல்லியிருக்கிறீங்க சார். இப்ப இந்த யோகாவை மத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து உங்களுக்கு எப்போது சார் தோன்றியது? அது தோன்றுவதற்கான காரணம் என்ன சார்?
நாங்கள் கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேற வேற வேலையில இருந்தப்ப நிறைய விஷயங்கள் நிறைய ஊர்களுக்கெல்லாம் போயிருக்கோம். பணி நிமித்தமாகவும் சரி எங்களுடைய வேலைக்காக முக்கியமான நகரங்கள்லாம் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா அதிகமான கூட்டம் இருந்துகிட்டே இருக்குமா. அதுல வந்து ஒண்ணு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், இன்னொன்னு அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஹோட்டல். இந்த 2 இடத்துலயுமே வந்து ஏன் இவ்வளவு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் சார்ந்த விஷயங்கள்ல வந்து விழிப்புணர்வு அப்படின்றது மிகவும் குறைவா இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த டிசீஸை கியூர் பண்றதுக்கு என்னன்னு பாக்குறத விட அந்த டிசீஸை கட்டுப்படுத்துறதுக்கு சரி ஹாஸ்பிட்டல் போனோம்னா 2 மாத்திரை சாப்பிட்டோம்னா சரியா போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நம்ம எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம். அப்ப நம்மளுடைய உடலானது அற்புதமான இறைவன் படைத்த இந்த உடம்பு, எல்லா விதமான இயக்கங்களும் நம்ம உடம்புக்குள்ள நடந்துட்டு இருக்கு. விஞ்ஞானங்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த உடல் வந்து தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகளையும் பெற்றிருக்கு. அவ்வளவுலாம் இருக்கிறப்ப எப்படி இவ்வளவு டிசீஸ் வருது? இந்த அப்ப இந்த யோக கலையை வந்து எல்லாருக்கும் கொண்டு போகிறப்ப நம்மளுடைய டிசீஸ் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு எளிய வழி என்ன அப்படின்னு பாக்குறப்ப நம்மளுடைய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய யோக கலை அப்படின்றத தெரிஞ்சது. உடனே அதை சம்பந்தமான ஆராய்ச்சிகள்ல மேற்கொண்டோம். அந்த பயிற்சிகள்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றது குருமார்கள் மூலமாகவும் பல ஆராய்ச்சியாளர்களின் பேச்சில் மூலமாகவும் யோகா கத்துக்கிட்டா நம்மளுடைய டிசீஸ் வராமையும் பார்த்துக்கலாம், வந்த டிசீஸையும் நம்மளால கியூர் பண்ண முடியும் அப்படின்றது நல்ல ஒரு ஆணித்தனமான எண்ணங்கள் எங்களுக்கு வந்துச்சு. அதன் அடிப்படையில தான் நாங்க விவேகானந்தா யோகா மையம்ன்ற ஒரு மையத்தை நிறுவி அதன் மூலமா நிறைய பேருக்கு யோக கலையை அடிப்படையில இருந்து முறையா பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு முக்கியமான இம்ப்ரெஷன்னா டிசீஸ் இல்லாம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார்றப்ப அதுக்குண்டான நேரம் அவ்வளவு நேரம் காத்திருந்து அதுக்கப்புறம் ஒரு 2 டேப்லெட் சாப்பிட்டுட்டு வெளியில வரோம் அப்படின்னா அந்த நேர விரயத்தெல்லாம் குறைக்கணும் அப்படின்றத விட மனிதனால் பார்த்து கொள்ள முடியவில்லை என்றால் நம்மளால் இந்த பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்றது தெரியாது. அப்ப அந்த யோக மார்க்கத்துல நம்ம கரெக்டா பயணிக்கிறப்ப நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், இந்த சமுதாயமும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த யோக பயிற்சியில நாங்க ஆரம்பிச்சோம்.
சார், ரொம்பவே அருமையான தகவல் சார். நீங்க சொன்னது மாதிரியே இந்த யோக கலை அப்படின்னால நம்ம உடலை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு கலை தான் சார். ஆனா நம்ம எல்லாம் பல பேர் என்ன நினைக்கிறாங்க, இது வெறும் உடற்பயிற்சிக்காக மட்டும்தான் செய்யறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்?
நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு தவறான இது என்னன்னா யோகா அப்படின்றது உடற்பயிற்சி அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. சோ யோகா அப்படின்றது வந்து உடற்பயிற்சியையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல யோகால வந்து பாத்தீங்கன்னா ஆசனங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆசனங்கள் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றாது. உண்மையிலே யோகா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நம்மளுடைய சுவாசத்தை மையமா வச்சுதான் இந்த யோக ஆசனங்களே ஆரம்பிக்கப்படுது. இந்த சுவாசத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய மனம் வந்து வந்து ஒழுங்கான ஒரு சீர் அற்ற நிலையில இருக்கக்கூடிய நமது எண்ணங்களை சீர் செய்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம், யோக மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மூச்சை கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அந்த மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்மளுடைய மனம் ஒழுங்கா செயல்பட ஆரம்பிக்கும், நமது சிந்தனைகள் தூய்மையா இருக்கும், அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய ஆசனங்கள் அதன் மூலமா நம்மளுடைய உடல் பலத்தையும் அதிகரிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதனால வந்து நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, யோகாவும் ஜிம் ஆக்டிவிட்டி மாதிரி உடற்பயிற்சி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. யோகா என்பது உடலுக்கும் மனதிற்கும் நம் வாழ்க்கைக்குமான ஒரு பயிற்சி அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும்.
சார், இப்போ நீங்க சொன்னது மாதிரி யோகா வந்து மனநலத்திலையும் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துது சார், அது என்னென்ன மாதிரியான மாற்றங்களை சார் ஏற்படுத்துது?
இன்னைக்கு குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த மன அழுத்தம், பதட்டம், கோபம், அதே மாதிரி பய உணர்வு, இது எல்லாமே இன்னைக்கு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. எடுத்தாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த செல்போன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம், டிவைஸோட அதிகமா நம்ம இணையிறப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த டிவைஸை விட்டு நம்ம வெளியில வரப்ப நம்மளால நாமளா இருக்க முடியறதில்லை. அது சிறு குழந்தைகள்ல முதல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரியவங்க வரைக்குமே இந்த ஒரு விஷயம் நம்ம நடந்துட்டு இருக்கு, நம்ம கண்கூடா பாத்துட்டு இருக்கோம். வீட்டுல ஒரு நாலு பேர் இருக்கோம் அப்படின்னா, நாலு பேரும் நாலு திசையில செல்போன் வச்சுட்டு தான் இருப்பாங்களே வரைஞ்சி கொஞ்ச நேரம் பேசுவோம் அப்படின்ற மாதிரி இல்லை. அந்த ஒரு பத்து நிமிடம் பேசுவதற்கு கூட நம்ம நாலு பேரால உட்கார்ந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா, இதுவே நம்மளுடைய முதல் மன அழுத்தத்துக்கு உண்டான பாதையா அமையுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மாணவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பதட்டம், எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு போல்டா போல்ட்னஸா எடுத்துக்கிறதுக்கு உண்டான மனநிலை இல்லாம பதட்டம் எல்லாம் ஏற்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு இதுதான் நம்மளுடைய மன அமைதியை குலைக்கக்கூடிய சில விஷயமாகவும், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான பல காரணங்களுக்கு இது முதன்மையா இருக்கு. அப்ப நம்மளுடைய இந்த யோக பயிற்சிகள்லாம் வந்து எப்படி நமக்கு உதவுது அப்படின்னா, நம்மளை அமைதிப்படுத்துறதுக்கும், அதே மாதிரி கவன சிதறல இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும், நமக்குள்ள ஒரு பொறுமையான உணர்வை ஏற்படுத்துவதற்கும், நமக்குள்ள ஒரு நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்குவதற்கும் இந்த யோக பயிற்சி முறைகள் நமக்கு நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணுது. அதனாலதான் நம்ம வந்து மனநலம் அப்படின்றதுல யோகா மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்கு.
சார், இப்போ யோகா அப்படின்னாலே நம்ம ஆசனம் சொல்லிருக்கோம், மூச்சு பயிற்சி சொல்லிருக்கோம், அதுக்கப்புறம் மன அமைதியும் சொல்லிருக்கோம். இந்த மூணுல எது சார் ரொம்ப முக்கியமானது?
குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இது மூணுமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதா தான் இருக்க போகுது. ஏன்னா நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றோட கனெக்ட் ஆகுது. அப்ப நம்ம யோகா அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா, ஆசனங்கள் அப்படின்றத எடுத்துக்கிறதுக்கு நமக்கு முக்கியமா மூச்சு ரொம்ப முக்கியமா தேவைப்படும். அந்த மூச்சும் ஆசனங்களும் சரியா இருந்தால் மட்டும் போதாது, நம்மளுடைய உணவு முறைகளும் ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பா இருக்கு. அப்ப இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கிறப்ப மட்டும்தான் நம்மளால ஒரு நல்லதொரு ஆரோக்கியத்தை நம்ம பெற முடியும். உடலை மட்டும் இல்லாம நம்மளுடைய சிந்தனைகள், பழக்கம், உணவு முறை, உறக்கம், அதே மாதிரி மனித உறவுகள் சொல்லும் ரிலேஷன்ஷிப், அதையும் வலுப்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த யோக முறை தொடர் பயிற்சிகள் அவர்களுடைய தனி ஆளுமையே மாற்றுவதற்குண்டான அளவிற்கு மாற்றங்களை நம்மளால காண முடியும். அதே மாதிரி நம்மளுடைய உள் உணர்வுகளையும் நல் எண்ணங்களையும் வளர்ப்பதற்கு, பிறரோட இயல்பா பேசுவதற்குண்டான தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கும் இந்த யோக மார்க்க பயிற்சிகள் நல்ல விதத்துல பயன்படுத்துறதா அமையும்.
சார், இப்ப இந்த யோகா கலையில ஆசனம், மூச்சு பயிற்சி, மன அமைதி, இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்றத அருமையா சொல்லிருக்கீங்க. நம்ம மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து டிப்ரெஷனும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸும் தான் சார். இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளில வர்றதற்கு யோகா நமக்கு எப்படி சார் பயன்படுது?
குறிப்பா இன்னைக்கு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்கள்ல முதல் யாரை கேட்டாலும் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தையே ரொம்ப ஈஸியா சொல்லிடுறாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு உட்கார்ந்து பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது. அவங்களுடைய கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாததும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர்களுடைய உணர்வுகளை பிறர் புரிந்து கொள்ளாததும் தான் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிகமான ஒரு காரணமா இருக்கு. அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மா பசங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குத்தவங்களோட உணர்வுகளுக்கு இன்னொருத்தவர்கள் மதிப்பு தராமல் இருக்கிறது, அவங்களுக்கு கேட்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் கிடைக்காதப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக அதிகமாக உள்ளாங்கப்படுகிறாங்க. அப்போ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி நம்ம வந்து அந்த டிவைஸ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா, செல்போனில் அதிகமாக நம்மளை நேரத்தை செலவழிக்கிறது, அதில் பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து உள்வாங்கி அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்களை உள்ளே கொண்டு போகும். இப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணங்களை சீர் செய்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக நாங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முறையான பிராணாயாம பயிற்சியும் முறையான தியான பயிற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்மளை வெளிக்கொண்டு வருவதற்கும் நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கும், இது இன்னும் கொஞ்சம் மெடிக்கல் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய உடம்புல சுரக்கக்கூடிய சில முக்கியமான சுரப்பிகள் சுரக்காத போது நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளான்ஸ், பீனியல் கிளான்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அதனுடைய சுரப்பிகள் வந்து சரியாக சுரக்காத போது நம்மளை அறியாமலேயே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு அதிகமாக ஆள்பட வேண்டியதாக இருக்கு. அப்போ இந்த சில முக்கியமான பிராணாயாம முறைகள், சில குறிப்பிட்ட ஆசனங்கள், தியான முறைகள் செய்கிறப்ப நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய இந்த சுரப்பிகள் அனைத்தும் அதனுடைய பணியை சிறப்பாக செய்ய ஆரம்பிக்கிறப்ப நம்மை அறியாமலேயே நமக்குள் நல்லதொரு மாற்றங்கள் காண முடியும். அதுதான் யோகாவோட ஸ்பெஷல்.
சார், இப்போ யோகா வந்து நம்மளை எப்படி டிப்ரெஷன்ல இருந்து வெளில கொண்டு வருது அப்படின்ற தகவல்களை ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இப்போ ஒரு மாணவர் வந்து யோகா கத்துக்கணும் வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல நல்லா செய்வார் சார், அதுக்கப்புறமா படிக்கிறதா இருக்கட்டும் இல்ல மொபைல் மூலமாவோ ஏதோ ஒரு வேற ஒரு சிந்தனையால அவங்க திசை திரும்பி போவாங்க. அந்த மாதிரி மாணவரை நீங்க எப்படி சார் மோட்டிவ் பண்ணி திரும்ப யோகா செய்யறதுக்கு தூண்டுவீங்க?
அருமையான கேள்வி. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வமா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஜாயின் பண்ணிடுவாங்க, அப்புறம் தொடர்ந்து பயிற்சி செய்யறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்றது உள்ள வர ஆரம்பிச்சிடும். நாங்க என்ன சொல்லுவோம்னா, ஒண்ணு உங்களுக்கு யோகாவை பிடிக்கணும், இல்ல யோகாக்கு உங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து யோகாவை தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா மாத்திக்கிறதுக்கு உண்டான வழி. அப்ப நம்ம யோகாவை நமக்கு பிடிக்கலனாலும் யோகா செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யோகாக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உடல் மனம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா யோக பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த டிப்ரெஷன் லெவல்ல மாணவர்கள் இடையில நிறுத்துறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி சில எளிமையான பயிற்சி முறைகள், அவர்களது மன ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி சில எளிமையான நேரங்களை குறைத்து, இப்ப பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் யோகா செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி விருப்பம் இல்லாதவர்கள் அவ்வளோ நேரம்லாம் செய்ய முடியாது. அப்ப அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இன்ஸ்டண்டா ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு உண்டான நிறைய பயிற்சி முறைகள் யோக முறையில இருக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு கடுமையான பயிற்சிகள்லாம் இல்லாம ரொம்ப எளிமையான பயிற்சிகளை கொடுத்து, மனதளவில் அவர்களுக்கு சில கவுன்சிலிங் கொடுத்து, அதை தொடர்ந்து அவங்க யோகாவில் பயணிக்கிறதுனால அவங்களுக்கு உடல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் வரும், ஃபியூச்சரில் எந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கிறப்ப, யாருமே யோகாவை விட்டு போகாமல் தொடர்ந்து யோக பயிற்சிகளை செய்வதற்குண்டான வழிமுறைகளை சொல்லித்தர முடியும். அதுதான் அவங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து அவங்கள வெளிக்கொண்டுறதுக்கும் இது நல்லதொரு பலனாகவும் இருக்கும்.
சார், இப்போ இந்த யோகா கற்றுக் கொடுக்கும் போது நம்ம எவ்வளவுதான் பொறுமையா சொல்லி கொடுத்தாலும் சில பேர் அதை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது, லேட்டா தான் புரிஞ்சுப்பாங்க.
தவறா புரிஞ்சுக்கிறதுன்றத விட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகா அப்படின்றது வந்து நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம யோகாக்கு போகலாம், நம்ம நல்லா தானே இருக்கோம், நமக்கு எதுக்கு யோகா அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் இல்லைன்னா இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய டைம் மாறுறதுக்கு அதுக்காக யோகா செய்வாங்க அப்படின்னா நிறைய பேர் நினைச்சுக்காங்க. ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்க, யோகா அப்படின்றது வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்கிறப்பவே நம்மளுடைய வாழ்க்கை முறையில யோகா அப்படின்றத இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வராம பார்த்துக்க முடியும். அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உடல் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும்போது நம்மளுடைய யோக பயிற்சிகள் வந்து அவங்களுக்கு நல்லதொரு பலனை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தவறான புரிதல் வந்து பாத்தீங்கன்னா இது ஆன்மீகம் சார்ந்தது, அதே மாதிரி என்ன சொன்ன மாதிரிதான் டிசீஸ் இருந்தாதான் போய் யோகாவில் ஜாயின் பண்ணி கியூர் பண்ணிக்கணும், ஆனா யோகான்றது டிசீஸே வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுதான் யோகால சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப டிசீஸ் வந்தவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்த டிசீஸ கியூர் பண்றதுக்கு என்னென்ன ஆசனங்கள் இருக்கு, என்ன முறையான சிகிச்சை முறை பிராணாயாமங்கள் இருக்கு அப்படின்றத கத்துக்கிறப்ப அவங்களுக்கு நல்லதொரு பலன் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்த உடனே, இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் அப்படின்றதுதான் மெயினா பேசுவாங்க. அப்ப வந்த உடனே ஒரு ஒரு வாரம் செஞ்சுட்டு எனக்கு வெயிட் குறையுமா அப்படின்றது. அப்ப யோகான்றது வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு அப்படின்றதுல நம்மளுடைய உடல் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது அப்படின்றதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா பிசிக்கல் எக்ஸசைஸுக்கும் யோகாக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப அந்த விஷயங்கள்ல வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாவே யோகா வந்து நல்லதொரு வாழ்க்கை பயணமா அவங்களுக்கு இருக்கும்.
சார், இப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்கும் போது, நான் யோகா கிளாஸ் போறேன், யோகா இவ்வளவு நாள் கத்துக்கிட்டேன், எனக்கு யோகால இந்தந்த ஆசனங்கள்லாம் தெரியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க சார். அதற்கு காரணம் வந்து ஃபேஷனா இல்ல ட்ரெண்டா சார்? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்?
அருமையான கேள்வி. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு யோகா அப்படின்னு ட்ரெண்டா இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிதான் ஆகும். ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்க வந்து யோகாவை அவங்களுடைய வாழ்க்கையில இன்செர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றப்ப யோகாவை அவங்க அணுகக்கூடிய விதம் அப்படின்றது இருக்கு. இந்த வெளிப்புற தோற்றத்தை தாண்டி அதனுடைய ஆழமான உள்ள அர்த்தங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஃபேஷனா நான் யோகாக்கு போறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க முறையான பயிற்சிகளை வந்து எடுத்துக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணத்துல வந்து ஒரு மாற்றம் இருக்கும். ஆழமான ஆன்மீக மாற்றம், மனநல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்ப அந்த அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க கேள்விக்கிட்ட மாதிரி ஃபேஷனா எடுத்துக்கிட்டாலும் சரி, ட்ரெண்டிங்கா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனா ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள யோகாவுக்குள்ள இணைச்சிருச்சு. அந்த யோகாவில இணைச்சதுக்கு அப்புறம் அவங்களோட பயணம் தானாகவே மாற்றமாக படும். அதனால யோகான்றது இன்னைக்கு ஃபேஷனா எடுத்துக்கிட்டாலும் சரி, ட்ரெண்டா எடுத்துக்கிட்டாலும் சரி, கண்டிப்பா எல்லாரும் யோகாவில் பயணிக்க முயற்சிக்க வேண்டும் அப்படின்றதுதான் நாங்க சொல்றோம்.
சார், ரொம்பவே அருமையான பதில் சார். இப்ப இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் யோகா வந்து எவ்வளவு முக்கியம் சார்? இதை கத்துக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்குது சார்?
அருமையான ஒரு கேள்வி. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டலைஸ்டு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ அந்த டிஜிட்டலைஸ்டு லைஃப் ஸ்டைல இருக்கிறப்ப நம்மளுடைய மூளையின் செயல் திறனை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வர ஆரம்பிக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவைஸோட கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்காங்களோ, அப்ப அவங்களுடைய சுய சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க, சுய சிந்தனை, சுய ஆளுமை, நினைவாற்றல், இது எல்லாமே அவங்கள அறியாமலே அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள், அதே மாதிரி சாப்ட்வேர்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கம்ப்யூட்டரைஸ்டு ஜாப்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்கள் மூலமா ஒரு டிஸ்பிளேவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னும் சொல்ல போனா ஒரு சொல்வாங்க, வாழ வேண்டிய வயசுலயே ஆஸ்பத்திரியில போய் உட்கார்ந்துட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிட்டே இருக்கு. அது எப்படி அப்படின்னா வெளிப்புறமா அந்த டிசீஸ் எல்லாம் நமக்கு தெரியாது, ஆனா அவங்க கிட்ட உட்காந்து பேசுறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க உடலுக்குள்ள நிறைய டிசீஸ் வந்து உள்ள வந்துகிட்டே இருந்தது, அது வந்து அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கு. அப்ப இன்னைக்கு குழந்தைகள் இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த யோக பயிற்சிகளை முறையா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கவனத்தில் ஈர்ப்பு அதிகமாகும், அதே மாதிரி நினைவாற்றல் அதிகமாகும், அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டிசிப்ளின், அதே மாதிரி அவங்களுக்குள்ள வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு யோகால இருக்கக்கூடிய சில முக்கியமான பயிற்சி முறைகள் அற்புதமான பலனை இன்றைய இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடியதா அமையும்.
ஒரு மனிதர் வந்து தினமும் எவ்வளவு நேரம் சார் யோகா செய்யணும், அப்படி செய்யறதுனால என்ன நன்மை சார்?
குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க பக்கத்துலயோ அவங்க நியர்பை என்னெல்லாம் இருக்கோ ஒரு யோகா சென்டர்ல போய் அனுபவம் மிக்க யோக பயிற்சியாளர்களை வச்சு ஒரு யோக பயிற்சியை, அடிப்படை பயிற்சியை ஒரு குறைந்த நாளுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து வீட்டுல இருந்தபடி யோகாவை செய்யலாம். அது முதல் விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து யோகா செய்யணும்னு ஆசையில நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல்ஸ்ல பாத்துட்டு இல்ல புக்கை படிச்சு பார்த்துட்டு டைரக்டா வந்து ஆசனங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கங்கள் இல்லாம ஒரு முறையான பயிற்சி எடுத்துக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிற்சியாளர் அவங்களுக்கு அதிகமான ஒரு கவனம் எடுத்துக்கிட்டு அவங்களோட உடலுக்கு தகுந்த மாதிரி ஒரு குறைந்தபட்சம் 20 நிமிடத்திற்காகவது அவங்க யோகா பயிற்சிகளை செய்வதற்குண்டான வழிவகைகளை செய்யலாம். அப்ப நம்மளுடைய ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சா ஒரு 20 நிமிடத்துல இருந்து ஒரு 45 நிமிடம் இல்ல ஒரு 1 மணி நேரம் நம்ம வாழ்க்கை ஆரோக்கியத்திற்காக அன்றாடமும் இந்த யோக பயிற்சியை செய்யறது நல்லது ஒரு பலனை நமக்கு கொடுக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நேர அளவை விட அவங்களுடைய தொடர்ச்சியான பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். நீங்க 10 நிமிஷம் யோகா செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா அதை தினமும் விட்டு விடாமல் தொடர்ச்சியா செய்யறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிடமாவது ஆசனங்கள், பிராணாயாமம், அதே மாதிரி தியானம், இந்த முறைகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து செய்யறப்ப உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்லதொரு பலன்களை அவங்களுக்கு கிடைக்கும்.
சார், இப்போ இந்த யோகா கலையில ஆசன முறைகள் நிறைய இருக்கும் சார், இதுல எல்லா ஆசனங்களும் எல்லாருக்குமே பொருந்துமா சார்?
நல்ல ஒரு கேள்விமா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜென்ரலைஸ்டு யோகா அப்படின்றது மாதிரி பாக்குறாங்க, அது மாதிரி கிடையாது. உண்மையிலேயே வந்து எல்லா ஆசனங்களும் எல்லாருக்கும் பொருந்தாது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கோட மசில்ஸோட கோஆர்டினேஷன், அவங்களுடைய உடல் வாகு, அதுக்கு தகுந்த மாதிரி சில ஆசன முறைகள், அதே மாதிரி வயது, அவங்களுடைய உடல்நிலை, மனநிலை, அவங்களுடைய நோயினுடைய தன்மை அப்படின்லாம் இருக்கு. ஸோ இதையெல்லாம் அடிப்படையா வச்சுதான் ஒரு சிறந்த யோக குருமார்கள் வந்து அவங்க கிட்ட முதல்ல ஜாயின் பண்றப்பவே கேட்டுக்குவாங்க. ஸோ அவங்கள பார்த்த உடனே சில பேரால அவங்களால அச்சு பண்ண முடியும் அவங்களுடைய உடல் வாகு என்ன. அதாவது இன்னும் சொல்லணும்னா வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய உடல் வந்து 3 தோஷங்களால பிரிக்கப்பட்டிருக்கும். அப்ப இவங்களுக்கு வந்து என்ன உடம்பு, நீர் உடம்பா இல்ல வெப்ப உடம்பா இல்ல குளிர்ச்சிகரமான உடம்பா, இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்களுக்கு உண்டான பிராணாயாம பயிற்சி ஆகட்டும், அவர்களுக்கு உண்டான ஆசனங்கள் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வயதின் தன்மை. இப்போ ஒரு வயசானவங்க இருக்காங்கன்னா வயசானவங்களுக்கு எல்லா ஆசனங்களும் கொடுக்க முடியாது, ஒரு யங் ஜென்ரேஷனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா யோகாவில வந்து மாறுபட்ட ஆசனங்கள், மாறுபட்ட பிராணாயாம முறைகள், தனித்துவமான பயிற்சிகள் இருக்கு. அதை வந்து ஒரு அனுபவம் மிக்க யோக குருமார்களிடம் தெரிந்து கொண்டு செய்யறப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வழிகாட்டுதல் அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த தொடர்ச்சியான பயிற்சி, இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மூச்சு பயிற்சி தானே எல்லாரும் செய்யலாம் அப்படின்னு செய்வாங்க, ஆனா நம்மளுடைய உடல் வாகை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் மூச்சு பயிற்சி செய்வோம். இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா யோகா அப்படின்னோடனே பத்மாசனம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, ஆனா எல்லாரும் பத்மாசனம் போடக்கூடாது. சில உடல் வாகு இருக்கிறவங்க பத்மாசனம் போட்டீங்க அப்படின்னா உடனே முதுகு வலி இருக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்த உடனே ஒரு வலி வந்தவுடனே நம்ம அந்த கலையை தொடர்ந்து பயணிக்காம விட்டுரும். அப்ப இதெல்லாம் எங்க இருந்து தப்பு வருதுன்னா முறையான பயிற்சி, முறையான வழிகாட்டுதலின் படி நம்ம செய்யறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லது ஒரு பலன் கொடுக்கும். அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி ஆசனங்கள் வேறுபடும், ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி மூச்சு பயிற்சி வேறுபடும், அனைவருக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் இருக்காதுமா.
சார், இப்ப நம்மள சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் யோகா வந்து எல்லா கலையுமே சீக்கிரமாவே கத்துக்கணும் அப்படின்ட்டு எந்த கட்டத்துல எந்த ஆசனத்தை செய்யணும்னு தெரியாம தவறான முறையில எல்லாம் கத்துப்பாங்கல்ல சார், அவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள்லாம் என்னென்ன சார்?
கரெக்டா இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வத்துலன்னு சொல்லுவாங்க, சோ உடனே நான் இந்த ஆசனம் செய்யணும், அந்த ஆசனம் செய்யணும், கடுமையான ஆசனங்கள் செய்யறப்ப வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தசைகள்ல ஏற்படக்கூடிய வலிகள். அதாவது முறையா ஒரு தளர்வு பயிற்சிகள், முறையான சில மூச்சு பயிற்சி முறைகள் செஞ்சுட்டு தான் ஆசன பயிற்சிக்குள்ளேயே போகணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கடினமான ஆசனங்கள் செய்வதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசம் ஆச்சு தொடர்ந்து யோக பயிற்சி, யோக அபியாசம் செஞ்சிருந்தால் மட்டும்தான் கடுமையான ஆசனங்கள் எல்லாம் நம்மளால செய்ய முடியும். இப்ப இந்த மாதிரி ஆர்வத்துல அதிகமான கடினமான ஆசனங்கள் செய்யறப்ப என்ன ஆகும்னா அந்த தசை பிடிப்பு, முதுகுல ஏற்படக்கூடிய வலி, அதே மாதிரி நம்மளுடைய உடம்புல எந்த இடத்துல எல்லாம் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க மூட்டுகள்ல சில பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாம சுவாச பிரச்சனை கூட தவறான முறைகள்ல செய்யறப்ப சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வர ஆரம்பிக்கும். அதனாலதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தகுந்த யோக வழிகாட்டியின் வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டுதான் நம்ம யோக பயிற்சிகளையே மேற்கொள்றோம். யூடியூப்ல பாக்குறதோ இல்ல ஷார்ட்ஸ்ல பாக்குறதோ அதெல்லாம் பார்த்து செய்யறப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மூச்சு சார்ந்த ரீதியாகவும் பிரச்சனைகள் வரும். அப்ப ஏன் இதெல்லாம் நம்ம சொல்லுறோம் அப்படின்னாவே இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மொபைல்ல எல்லாமே கிடைக்குது பாத்துறோம் அப்படின்றோம். அப்ப மொபைல்ல நீங்க பாக்குறப்ப ஒரு டைரக்டா ஆசனத்தை செஞ்சு காமிப்பாங்க, அப்படியே விட்டுருவாங்க. ஆனா ஒரு ஆசனம் செய்வதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அதாவது ப்ரிப்பரேஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னாடி நம்மளை தயார்படுத்துறது அப்படின்னு இருக்கு. அதே மாதிரிதான் ஆசனங்கள் செய்வதற்கு முன்னாடி சில உடல் தளர்வுகள் இருக்கு, மூச்சை சீ செய்யக்கூடிய பயிற்சி இருக்கு. அதே மாதிரி ஆசனங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம உடல் தளர்வு இருக்கு, மூச்சு தளர்வு இருக்கு. இது முறையா பின்பற்றாம எடுத்த உடனே ஆசனங்களோ அதிகப்படியான புதிய புதிய ஆசனங்களை செய்யறப்ப ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட்ல பிரச்சனை வரும், முதுகு வலி வரும், அதே மாதிரி தசைகள்ல பிடிப்பு அதிகமாக ஆரம்பிச்சு. அதனால தகுந்த வழிகாட்டுதலின் படிதான் செய்யணும்.
சார், இப்போ யோகா வந்து மனிதனுக்கு தரக்கூடிய மிக பெரிய நன்மை அப்படின்னா அது என்னங்க சார்?
ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, யோகா மனிதனுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு உள்ளார்ந்த அமைதி. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லோரும் எதையோ நோக்கி தேடிட்டு போய்கிட்டே இருப்போம். இன்னர் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம், அமைதியா தூங்குறமா, அமைதியா எழுந்திருக்கிறமா, சிந்தனைகள் வந்து எங்கெங்கேயோ போகாம நிலைநிறுத்தி பிரசன்ட்ல நம்மளால லைஃப ரன் பண்ண முடியுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை. ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம், செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப அடுத்தது என்ன, அடுத்தது என்ன அப்படின்னு அடுத்த விஷயங்களை மட்டுமே நோக்கி போய்கிட்டே இருப்போம். அப்போ ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கணும், நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கான் ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா எப்பெல்லாம் நம்ம பிரசன்ட்ல இருக்கோமோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான பகுதி. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுடைய கவனம் முழுவதும் சாப்பாட்டுல இருக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பவே வேற எதையோ யோசிச்சுக்கிட்டு எதையோ பார்த்துக்கிட்டு சாப்பிட்றப்ப அந்த சாப்பாடு நமக்கு உள்ள ஒட்டாது. அதே மாதிரிதான் இந்த யோகா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பரிசு அப்படின்னு சொன்னீங்கன்னா உள்ளார்ந்த அமைதியை நமக்கு கொடுக்கக்கூடியது யோகா அப்படின்றது நம்ம சொல்லுவோம். செய்யக்கூடிய செயல்ல பிரசன்ட்ல எந்த அளவுக்கு நம்மளை லைவா வச்சுக்க முடியுதோ அது எல்லாம் கொடுப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா யோக பயிற்சி முறைகள் அப்படின்றத நான் சொல்லுவேன்.
உடலினை உறுதி செய் என்றார் பாரதியார். அந்த உடலை உறுதியாக்கி உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி இந்த அவசர உலகத்தில் அமைதியாக வாழ்வதற்கு யோகா எவ்வளவு அவசியம் என்பதை ரொம்ப எளிமையாகவும் அருமையாகவும் விளக்கினார் பயிற்சியாளர். உடற்பயிற்சி என்பது உடலுக்கு மட்டும் தரும் பயிற்சி, ஆனால் யோகா என்பது உடலோடு சேர்த்து நம் உயிருக்கும் தரும் பயிற்சி என்பதை இன்று நம்ம எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இனி தினமும் நம்ம வாழ்க்கையில சில நிமிடங்களாவது யோகாசனம் மற்றும் தியானத்திற்கு ஒதுக்குவோம். ஆரோக்கியமான அமைதியான வாழ்க்கையை தொடங்குவோம். இவ்வளவு சிறப்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மதிப்பிற்குரிய யோகா பயிற்சியாளர் திரு சந்தான கிருஷ்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.
அற்புதமான இந்த தருணத்துல வந்து புதுவை பண்பலை வானொலி வந்து அற்புதமான ஒரு விஷயத்தை மக்களிடம் கொண்டு சேர்ந்திருக்கு. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவுல நிதிய செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மனிதனுக்கு எந்த செலவா இருந்தாலும் முன்கூட்டியே திட்டமிட முடியும். ஆனா ஒரே ஒரு செலவு மட்டும்தான் திடீர்னு வரக்கூடியது, அது உடல் சார்ந்த நோய்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள். அந்த மாதிரி உடல் சார்ந்த நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கும் திடீர் திடீர் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் வராம இருக்கிறதுக்கு நாள்தோறும் குறிப்பிட்ட சில நேரமாவது யோக பயிற்சிகளை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் நம் கையில் அப்படின்றத குறிக்கிட்டு, நம்ம நல்லா இருந்தா நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம குடும்பம் நல்லா இருந்தா நம்மளுடைய சமுதாயம் நல்லா இருக்கும், நம்மளுடைய சமுதாயம் நல்லா இருந்துச்சுன்னா நாட்டின் வளம் பெருகும் அப்படின்றத சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய உள் உணர்வும் உள் அமைதியும் மேம்பட விவேகானந்தர் சொல்லியதை போன்று துணிந்து நில் எதுவும் வில் அப்படின்ற மாதிரி நம்ம துணிந்து நிற்கிறதுக்கும் எதிர்த்து நிற்பதற்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் யோக பயிற்சி இன்றியமையாத ஒரு கொடையாக இருக்கும் என்று கூறி அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து நன்றி சொல்லி பாராட்டுகின்றோம். ஜெய்ஹிந்த்.